الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين وقال نبينا صلى الله عليه وسلم كفى بالمرء إثما أن يحدث بكل ما سمعه كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் மேகவல்ல நாயனார் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். அவன் தனித்தவன், யாருடைய தேவையும் மற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் யாராலும் பிறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவனும் இல்லை என்று நான் சாட்சி பகிர்கிறேன். சலாத்தனும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் உத்தம தூதர் சன்மார்க்க போதகர் உலக இருளுக்கு ஒளியாகவும் உலக வாழ்க்கைக்கு வழியாகவும் வந்து தீர்த்த என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தபஈன்கள் தபஈன்கள் கியாமத்து நாள் மட்டும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகிலே எங்கிருந்தாலும் எல்லாம் சந்தர்ப்பத்திலும் எல்லாம் நிலைமையிலும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த உலகிலே மனிதனை படைத்துவிட்டு அந்த மனிதன் நேரான சீரான வழியில் செல்லணும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழாக வாழ வேண்டும், அல்லாஹ் எந்த மார்க்கத்தை அவன் கபூல் செய்தானோ அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக வேண்டி இந்த மனித சமுதாயத்திற்கு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தந்த வேதம் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ இன்று வரைக்கும் ஏன் கியாமத்து நாள் மட்டும் அதே மாதிரிதான் இருக்கும், அதுல எந்த மாற்றத்தையும் யாராலையும் கொண்டு வர இயலாது, அதுல எந்த தவறையும் யாராலையும் சுட்டி காட்ட இயலாது. அவ்வளவு நேர்த்தியான ஒரு குர்ஆன் உலகத்தில தவறு இல்லாத சீர்திருத்தப்படாத மாற்றம் செய்யாத ஒரு வேதம் இருக்கும் சொன்னால் அது குர்ஆன் மாற்றம். எனவே மற்ற அனைத்து வேதங்களும் காலத்துக்கு ஏற்ப மக்களுக்கு ஏற்ப மனிதர்களுடைய தேவைக்கு ஏற்பவாறு அவங்களுடைய மார்க்கத்தை வேதத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவு உயர்ந்தமான பரிசுத்தமான எந்த குறையும் இல்லாத எந்த குற்றமும் இல்லாத அழகான ஒரு வேதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மனிதன் இந்த குர்ஆனின் மூலமாக தனது வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் அடைந்து கொண்டு போற. யாருக்கும் சொல்லாது, ஏன வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் அதுக்கு வழிகாட்டியாக இஸ்லாம் எனக்கு சொல்லி தந்தில்லை. யாரும் சொல்லாது, குர்ஆன் எங்கள வாழ்க்கையில எல்லாம் நொடிக்கும் அது ஒரு வழிகாட்டியாக, இஸ்லாம் எங்கள வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ எல்லாத்துக்கும் வழிகாட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க, இப்படி வாழ சொல்லி வாழ்க்கையை சொல்லி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அந்த பரிசுத்தமான குர்ஆன் ஒரு மனிதனை அவன் முஸ்லிம் என்று
பார்க்கக்குள்ளே மக்களுக்கு விளங்கணும் என்று சொன்னால், அந்த குர்ஆன் சில அஹ்லாக்குகளை, பண்புகளை, சில சிபாத்துகளை தருதுகிறது. இந்த அஹ்லாக மனிதன் தங்கிட்ட கொண்டாந்து தான் சொன்னால், ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதன் விளங்குவான், இவன் தான் முஸ்லீம். குர்ஆன் இதைதான் காட்டுது, சுன்னத் இதைதான் சொல்லி காட்டுது. ஒரு மனிதன் இந்த குர்ஆனுடைய அஹ்லாக்கை எடுத்து வாழ்ந்தால் அடுத்த மக்கள் எங்களை பார்த்து விளங்குவாங்க. இஸ்லாம் கண்ணியமானவர்களே, சிந்திக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை பார்த்து சுட்டி காட்டிருக்கிறாங்க, குர்ஆனை பார்க்கணுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத பாருங்க, குர்ஆனை பார்க்கணுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் பாருங்க. இப்படி குர்ஆனை பார்க்கணும் என்று சொன்னால் இந்த சஹாபிய பாருங்க, நபி அவங்க சுட்டி காட்டிருக்க சஹாபாக்கள் இந்த குர்ஆனை படிச்சு படிச்சு ஒரு ஆயத்தை படிச்சாண்டா, அந்த ஆயத்துல அகீதா என்ன, எங்கட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தஜ்வீத் என்ன, மார்க்க சத்தம் என்ன, ஷரியத் என்ன, இதுல என்ன சந்தர்ப்பத்தில் இருக்கப்பட்டுச்சு, இதுல நபி அவங்க என்ன ஹதீஸ சொன்னாங்க, எல்லாத்தையும் இப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் படிச்சு படிச்சு அமல் செஞ்சுட்டு தான் அடுத்த ஆயத்தை படிக்கக்கூடியவங்களா. எனவே சஹாபாக்கள வாழ்க்கை எப்படி மாறிக்கொண்டு போச்சுன்னு சொன்னா, குர்ஆனுடைய வாழ்க்கை, தன்னட குர்ஆனுடைய வாழ்க்கையை உருவாக்கினாங்க. குர்ஆன் என்று சொன்னால் இப்படிதான் இருக்கணும் சொல்லி வாழ்ந்து காட்டினாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் எந்த அஹ்லாக்குகளை சொல்ல வருதோ அந்த அஹ்லாக்குகளை ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக ஒரு சூறால ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. உலமாக்க சொல்றாங்க, குர்ஆன் எந்த அஹ்லாக்குகளை முன்வைக்குதோ, எந்த சிபாத்துகளை, எந்த தன்மைகளை, எந்த பண்புகளை ஒரு மனிதன் கொணாரன் என்று சொல்லி எதிர்பார்க்குதோ, அது ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒரு சூறால கொணாந்துட்டாங்க. அதுதான் சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா. இது குர்ஆன்ல கிட்டத்தட்ட 47-48 சூராவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த சூறால உலமாக்கள் சொல்றாங்க, இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுக்கு படிப்பினதா, ஒவ்வொரு வார்த்தையும் படிப்பின. குர்ஆன்ல ஏராளமான சூறாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க. சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான், இந்த சூராக்கு சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லி ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் முடிவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அந்த வார்த்தையை ஒரு ஆயத்துல பயன்படுத்துறான். இன்னல் லதீன யுனாதூன கம் வராஇல் ஹுஜராத், அல்லாஹ் அந்த வார்த்தையை அந்த சூரால பயன்படுத்துறான். எனவே சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, இந்த இந்த வார்த்தையை தான் இந்த சூராக்கு பேராக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இதற்கு ஹுஜராத் என்று பெயர் வைக்கப்பட்ட அடிப்படை காரணம் என்னடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில சஹாபாக்களுக்கு தாலீம் செய்வாங்க, இஸ்லாம் தான் என்ன, தீன் தான் என்ன, படிச்சு கொடுப்பாங்க. தாலீம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கிட்டத்தட்ட மஸ்ஜித் நபவிய சுத்தி மலையும் வர 9 பேர்ல ஊடி இருக்குது. அந்த 9 பேருட வீட்டுக்கும் போயிட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி ஒரு சுன்னத் ஒன்று இருந்துச்சு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப மஜ்லிஸை முடிச்சுட்டு என்ன செஞ்சாங்க, இந்த மனைவிமார்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான போனாங்க. சில சஹாபாக்கள் தூர சைட்ல இருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்கு தீன படிக்கணும்ன்ற ஆசை, இஸ்லாத்தை படிக்கணும்ன்ற ஆசை, அந்த அளவுக்கு தேற்றத்தோடு இருந்தாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க, நபி அவங்க வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு கூப்பிட்டு படிச்சு கொள்வோம் சொல்லி நபி அவங்க வீட்டை போயிட்டு தட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறார், இன்னல் லதீன யுனாதூன கம் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யஅக்கிலூன், உங்கள அறைக்கு பின்னால இருந்து நீங்க அறைக்குள்ள மனைவிமாருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களை வெளியே அழைக்கிறாங்களே, அவங்களிருந்து அதிகமானவங்க விளங்கிக் கொள்றாங்க. இல்ல உலவு அன்னகும் சபரும் அத்தோதையிலும் அவங்க பொறுமையாக இருப்பாங்க சொன்னார். எதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு தன் பக்கம் மீண்டு வரும் வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்திருந்தால் அவங்களுக்கு அது லக்கான ஹைரல் லஹும், அது நலவாக இருந்தது. எனவே இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த சூறால உலமாக்கள் ரெண்டு விதமான எல்லைகள் அமைக்கிறாங்க. முதலாவது அத்தஹத்துத் மஅல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தஹத்துத் மஅல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று முஃமீன்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எந்த அளவுக்கு நடக்கணும், எந்த முறையில வாழணும், எந்த கண்ணியத்தை கொடுக்கணும். ரெண்டாவது முஸ்லிம்கள் முஃமீன்கள் ஒத்தருக்கொத்தர் எப்படி வாழணும், இந்த அக்லாக்குகளை இந்த சூரா சொல்லி தருதுன்னு சொல்லி தஃப்ஸீருடைய உலமாக்கள் பதிவு செய்யலாம். ஆக கண்ணியமானவர்களே, இப்ப சஹாபாக்கள் வழங்கி கொண்டாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், இந்த ஆயத்துல தடை செஞ்சிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய பேசி இருக்கக்கூடிய நேரத்தில், மனைவிமார்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய பேசி இருக்கக்கூடிய நேரத்தில், நாங்க போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூப்பிடுறத அல்லாஹ் தடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, அந்த அந்த தூரப்புறத்திலிருந்து அந்த காட்டுப்புறத்திலிருந்து வந்த அந்த சஹாபாக்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதுஸ்ரீ அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா, யா முஹம்மதுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நபி அவங்களை பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு பொறுக்கல்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்திலயுமே யா முஹம்மதுன்னு கூப்பிடல, யா மூசா யா ஈசா யா சக்கரியா நிறைய நபிமார்களை கூப்பிட்டிருக்கிறான், யா முஹம்மதுன்னு அல்லாஹ் கூப்பிட்டதில்ல. அல்லாஹ் என்ன செஞ்சான், தடை செஞ்சான், நபி அவங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ரெண்டாவது நபி அவங்க அழைப்புக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறாது. மூணாவது யா ஐயுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஊ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதி நபி, விஸ்வாசம் கொண்ட நீங்க, ஈமான ஏற்றுக்கொண்ட நீங்க, நபி அவங்களோட சத்தத்தை விட உங்களோட சத்தத்தை உயர்த்தவாங்க. இப்படி சில சத்தங்கள் முஃமின்களுக்கு விதிக்கப்பட்டுச்சு, நபியோட இப்படிதான் நடந்து கொள்ளணும். அடுத்த மக்களோட அடுத்த சஹாபாக்களோட தனக்கு சமமா இருக்கக்கூடியவங்க, சமமான வயசு சமமான ஊரு சமமான மகளால் இருக்கக்கூடியவங்க எப்படி பயிற்சி கொள்றாங்களோ அதே போல நபியோட கதைக்கிறாது. நபி அவங்கள அந்தஸ்து வேற, அவங்களோட கண்ணியம் வேற, அவங்கள இந்த இடத்துல வைக்கணும்னு முஃமீன்களுக்கு பிரிச்சு காட்டப்பட்டுச்சு. அடுத்த ஒன்பது சத்தங்கள் இந்த சூறால இறங்கிச்சு, அது ஒன்பதும் பெரிய அகலாக்கள். ஒரு முஃமின் தன்னிடத்தில் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயமான அகலாக்கள் தான் அது. தஃப்ஸீருடைய உலமாக்கள் தெளிவுறாங்க, ஒரு மனிதனுடைய வீட்டில் பிரச்சனையே வரப்படாது, அவரோட ஊர்ல பிரச்சனையே வரப்படாது, அவருடைய மகளால பிரச்சனையே வரப்படாது. ஏன், அவருடைய நாட்டில பிரச்சனை வராம இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் தன்னிடத்துல இந்த ஒன்பது அக்லாக்குகளையும் உருவாக்கி கொண்டாங்கடா போதும் சொல்லு. கண்ணியமானவர்களே, இந்த ஒன்பது அக்லாக்குகளையும் எங்கள்கிட்ட கொண்டாந்து சொன்னா எங்களுக்குள்ளுக்கு பிரச்சனை வராது. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வராது, தாய் பிள்ளைக்கு மத்தியில பிரச்சனை வராது, ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிக்கு மத்தியில பிரச்சனை வராது, ஒரு அதிபர் கீழே இருக்கக்கூடிய ஆசிரியரோட பிரச்சனை வராது, யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை வராது. ஏன், அவங்க விலகி இருக்கிறாங்க. குர்ஆன் எங்களுக்கு என்ன கத்துறது, எந்த தன்மையை எந்த அஹ்லாக் எங்களுக்கு சொல்லி தருதுன்னு விளங்கினாங்க. அதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனூ أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. விசுவாசம் கொண்ட நீங்க உங்களிடத்தில் யாராவது ஒரு செய்திய கொணராக, இப்ப தபையனும் அதை தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களோட காதுக்கு ஒரு செய்தி வருது, ஆண் மகனான ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி, அவர் வீட்டுக்கு பொறுப்பா இருப்பாரு, கடைக்கு பொறுப்பா இருப்பாரு, ஆபீஸ்ல பொறுப்பா இருப்பாரு, மஹல்லாக்கு பொறுப்பா இருப்பாரு, ஏரியாக்கு பொறுப்பா இருப்பாரு, எப்படியும் ஒரு பொறுப்பா இருப்பாரு. எனவே உங்களோட காதுக்கு ஒரு செய்தி வந்துட்டு சொன்னால் முடிவெடுக்க வானம் தெளிவுபடுத்திக்கோங்க. யாராவது எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, ஒரு தவறு செஞ்சிட்டாரு, ஒரு பிழை நடந்துட்டு சொன்னால் உடனே முடிவெடுத்து அவரை தண்டிக்கிறதோ அவருக்கு தண்டனை கொடுக்கிறது, அவருக்கு திட்டுறது, இப்படி இந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னால நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த செய்தி யாரு போனாங்க, எப்படி வந்துச்சு, ஏன் சொல்லப்பட்டுச்சு, யார பத்தி சொல்லப்பட்டுச்சு, எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்கோங்க. நீங்க தெளிவுபடுத்தல, நீங்க ஒரு முடிவெடுத்து தண்டனையை கொடுத்தோ ஏசியோ அடிச்சோ ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, அழைச்சுண்டாதுமே பின்னுக்க நீங்க செஞ்சது தவறு, அவரால் அது நடக்கல விளங்கினா கவலையில புல போறது நீங்க தான் சொல்ற, கவலைக்கு புல போறது நீங்க தான் கவலைப்படுவீங்க, நீங்க தான் சஞ்சலப்படுவீங்க. எனவே ஒரு செய்தி வந்தா தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த ஆயத் இறங்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சபபு நுசூல் சொல்லுவாங்க. இந்த ஆயத் இறங்குறதுக்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹாரிஸ் இப்னு அபி குதாஇல் குஸைமின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இவங்க யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி, அவங்கள தகப்பன் தான் இந்த ஹாரிஸ் இப்னு அபி குதாஇல் குஸைமின்னு சொல்லக்கூடிய மனிதன். இவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்யணும்? நபி அவங்க ஒவ்வொன்றா விளக்கப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னால ஜகாத் இஸ்லாத்துல முக்கியமான இடத்தை பெற்றிருக்குது. ஜகாத் இஸ்லாத்துல முக்கியமான ஒரு கடமை, அது உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அவங்க குசைமி வம்சத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு சுன்னத் என்னடா, நிசாப் ஏத்திட்டு அதாவது ஜகாத்துடைய காலம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா சஹாபாக்களை பிரிச்சு ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புவாங்க. சஹாபாக்களை பிரிச்சு ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புவாங்க, நீங்க இவர் இவர்கிட்ட போயிட்டு ஜகாத்தை வசூல் செஞ்சுட்டு வாங்க. இப்ப ஹாரிஸ் இப்னு அபி குதாஇல் குஸைமி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அனுப்பப்பட்ட சஹாபி தான் வலீத் இப்னு உக்பான்னு சொல்லக்கூடியவர். இவருக்கு ஏற்கனவே ஹுசைனி வம்சத்துல ஒரு எதிரி இருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, உங்களை எங்க கண்டாலும் நான் கொண்டு போட்டுருவேன். இப்ப இந்த வலிதி குழு ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு, நான் அந்த ஹுசைனி வம்சத்துக்கு போனா அவர் என்ன கொண்டு போட்டுருவாரு. இப்ப பயந்து பயந்து போறாரு, இடையில வச்சு இவருக்கு பயம் கூட்டிட்டு திரும்பி வந்துட்டாரு. திரும்பி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாரிஸ் இப்னு அபி குபா ரழியல்லாஹு அன்ஹு ஜகாத் தர மறுத்துட்டாங்க, என்னைய கொலை செய்ய நாடிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப உடனே சில சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் போங்க, போயிட்டு ஹாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஜகாத்தை வசூல் பண்ணுங்க, அவர் தர மறுத்தார்டா அவரோட யுத்தம் செஞ்சு தெரிச்சுவாங்க. இப்ப சஹாபாக்கள் போறாங்க, ஹாரிஸ் ரழியல்லாஹுக்கு கேள்விப்படுது, நபி அவங்களுக்கு இப்படி ஒரு செய்தி பேசி ஒரு படையை எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப பயந்து என்ன செய்யறாங்க, ஓடி ஓடி வராங்க, இடையில சஹாபாக்களை சந்திக்கிறாங்க, கேக்குறாங்க, ஏன் இந்த ஒரு முடிவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க? அதோட சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி வலீத் இப்னு உக்பா அவங்கள்ட்ட அனுப்பப்பட்டாரு, அவர் உங்கள்ட்ட வந்து ஜகாத் கேட்ட நேரத்தில் நீங்க மறுத்திருக்கிறீங்களாம், ஓதாதுக்கு அவரை கொலை செய்ய நாடிருக்கீங்க, அதுதான் நபி அவங்க உங்கள்ட்ட கேட்டுட்டு தர மறுத்தா யுத்தம் செய்ய சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதோட சொல்றாங்க, அவர் என்கிட்ட வரவும் இல்லை, வலீத் இப்னு உக்பா இடத்துல வரவும் இல்லை, ஜகாத் அவர் கேட்கவும் இல்லை, நான் மறுக்கவும் இல்லை, அவரை கொலை செய்ய நாடவும் இல்லை. இப்ப சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் அப்படி வேந்து போயிட்டாங்க, என்ன செய்யறது? உடனே சொல்றாங்க, இப்ப நாம பேச சொல்றது முறை இல்ல, நீங்க போங்கற சொல்ல, அவங்கள்ட்ட நிலைமைய நீங்க சொல்லுங்க. அவங்க ஓடி ஓடி போயிட்டு யார சொல்லலா, என்னிடத்துல வலிதின் அக்பா வரல யார சொல்லலா, நான் ஜகாத்தை கொடுக்க மறுக்கவும் இல்லை யார சொல்லலா, அவரை கொலை செய்ய நாடவும் இல்லை யார சொல்லலான்னு சொல்லி விளக்கப்படுத்தினதோடுதான் அல்லாஹ் ஆயத் இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனூ அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் வதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். விசுவாசம் கொண்ட உங்களுக்குல யாராவது ஒரு பாவி ஒரு செய்தியை கொணாருவார்னு சொன்னா தெளிவுபடுத்திக்கோங்க. எதற்கு முன்னால அந்த அறியாமை தன்மையாக உங்களுக்கு தெரியாது, ஒரு முடிவெடுத்து சொன்னா அந்த அறியாமையின் தன்மையாக ஒரு மனிதன் அவரு ஏற்றப்படுவாரு, அவர் தண்டிக்கப்படுவார். அதற்கு முன்னால தெளிவுபடுத்திக்கோங்க, நீங்க முடிவெடுத்து தண்டனைய கொடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க செஞ்ச விஷயத்துல நீங்க தான் கவலைப்பட்டிருப்பீங்க. இப்ப நபி அவங்க பயந்தாங்க, உடனே என்ன செஞ்சாங்க, அவங்கள அனுப்பிட்டு வலிதி நோக்குவாக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்தாங்க, அது பதிவு செய்யப்பட்டில்ல. ஆக நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்னட்டா, இந்த ஆயத் எங்களுக்கு தெளிவுபடுத்துது, ஒவ்வொரு ஆண்கள் நாங்க பொறுப்புதார்கள், ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டு சொன்னா எங்களுக்கு கீழறிக்கிறவங்களை உடனே தண்டிக்கிறது முறை இல்ல, அவங்களுக்கு ஏசுறது, அவங்கள திட்டுறது, அவங்கள அடிக்கிறது, துன்புறுத்துறது, தண்டனை கொடுக்கிறது, இது இஸ்லாம் காட்டி தந்த வழி அல்ல, குர்ஆன் காட்டின வழி அல்ல. குர்ஆன் எதை சொல்லுது தெளிவுபடுத்திக்கோங்க, அதுக்கு பின்னால முடிவெடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு பாவத்துக்கு எது போதும்னு சொன்னால் விபச்சாரம் செய்யணும், சூது விளாடணும், மது அருந்தணும், இது அல்ல பாவம். ஒரு மனிதனுக்கு காதுல எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் போயிட்டு அடுத்த மனிதன் சொல்றாரு இதே பாவத்துக்கு போதும், அதெல்லாம் பாவம் தான், பெரிய பாவம் தான். ஆனாலும் ஒரு மனிதன் பாவம் தன் உணராம செய்யக்கூடிய வேலை தான் காதுக்கு கேட்கறது எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்ற பெரிய பாவம். நபி அவங்க சொன்னாங்க அவருக்கு பெரிய பாவத்துக்கு போதும் தான், எதெல்லாம் கேட்கிறோம் அதெல்லாம் பேசுறது, எதெல்லாம் எங்களுக்கு ஒரு செய்தி வருதோ உடனே போன்ல இமெயில வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறது. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், சில மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா சில செய்திகள் வந்தா வாசிக்கிறது கூட இல்ல, பூர்த்தியாக வாசிக்கிறது இல்ல, அறவாசி வாசிச்சதோடு அவருக்கு என்னதான் ஒன்று விளங்கிடும், உடனே அடுத்தவருக்கு போவர்ட் பண்ணிடுவார். இப்ப அவர் அடுத்தவருக்கு இப்படி செய்த எல்லாத்துல பாவத்துக்கும் இவருடைய அறியாமைதான் காரணம், இவரை விளக்கம் விளங்கிக் கொள்ளல. இது என்ன செய்தி, யார் அனுப்பினது, எங்கிருந்து வந்தது, யார பத்தி சொல்லியிருக்குது, ஒன்றே அவர் தெளிவுபடுத்திக் கொள்ளல, அடுத்தவருக்கு ஃபோர்வர்ட் பண்ணி விட்டுருவாரு, அடுத்தவருக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாரு. இப்ப என்ன நடக்கும், செய்யக்கூடிய எல்லாத்துல பாவத்தையும் சுமந்து கொண்டிருப்பாரு. கண்ணியமானவர்களே, நாங்க சிந்திக்கணும், இன்றைக்கு படிச்சுட்டோம் இந்த ஆயத்தை, இன்றைக்கு இந்த ஆயத்தை படிச்சுட்டோம், இந்த அக்லாக் எங்கள்கிட்ட கொண்டாரது. அடுத்ததாக தான் இப்பதானி மினல் முக்மீனீன் ஃபத்லூ ஃஅஸ்லிஹூ பைனஹுமா فإن بغت إحداهما فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين. இப்ப முஸ்லிம்கள் ரெண்டு சாராறு இருக்கறாங்க, ரெண்டு கூட்டம் இப்ப முஸ்லிம்கள் அடிச்சு கொண்டிருக்காங்க, சண்டை பிடிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும், குர்ஆன் சொல்லி தருது, நீங்க என்ன செய்யணும், யாருக்காவது பக்க சார்பா போறதா, அவர் சரி அவர்க போறதா, இவர் சரி இவர்க போறதா, நீங்க என்ன செய்யணும். ஒரு ஆண் சொல்லது நீங்க நடுவுல ஒரு கூட்டமாக அவங்க ரெண்டு பேரையும் சீர்திருத்துற கூட்டம், அவங்க ரெண்டு பேரையும் ஒத்துமைப்படுத்தி விடுற கூட்டம், சேர்த்து விடுற கூட்டம், சண்டையை இல்லாமக்குற கூட்டத்துல நீங்க இருங்க, யாருக்கும் பக்க சார்பாகிறாய்க, அவர் சரி அங்கே போயிட்டாங்க, இவர் சரி இங்கே போயிட்டுதாங்க, ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற நிலைமைக்கு வாங்க. இப்ப அவங்க ரெண்டு கூட்டத்துல இருந்து ஒரு கூட்டம் என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வும் வரம்பு மீறிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வெளியே போயிட்டுட்டாங்க. இப்ப பக்காவத்தில் உள்ள தீசி அத்தா தப்பியெல்லாம் இப்ப அவங்களோட யுத்தம் செய்ய, எது வரைக்கும் அவங்க திருப்பி அல்லாவை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு கீழே வரும் வரைக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழே வரும் வரைக்கும் நீங்க யுத்தம் செய்யுங்க. இப்ப வந்துட்டாங்க, இப்ப ரெண்டு கூட்டத்துக்கும் மத்தியில எடுக்கக்கூடிய முடிவிற்கு நீளமாக எடுத்துக்கோங்க, அநீதிலக்கப்படாம எடுத்துக்கோங்க. அவங்க அநீதிலக்கப்படாம ஒழுங்கான முடிவு எடுக்கிறது அடுத்த முஸ்லிம்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்றான் மீதமாக முடிவெடுக்கிறவங்க அல்லாஹ் விரும்புறான். இவங்க வரம்பு மீறிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டு திருப்பி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முடிவோ, இவங்க கோவல்ல இஸ்லாத்துல தான் இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு முடிவோ கொடுக்கறதல்ல, ரெண்டு பேரையும் சேர்த்து அழகான ஒரு முடிவெடுக்கிறது தான் குர்ஆன் காட்டித்தது. மூணாவது இன்னமல் முஃமினூன இஹ்வத்து, முஃமின்கள் எல்லாருமே சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹூ பைனஹும், அவங்களுக்கு மத்தியில நீங்க சீர் செஞ்சு விட்டுருங்க. கணவன் மனைவி கடையில பிரச்சனையா நடுவில் பூந்து பிரிச்சு விட்டுருவான. அவங்க முடிவுக்கு வருவாங்க, அந்த ஆவேசத்துல, அந்த கோபத்துல, அந்த நிலைமையில, அந்த சந்தர்ப்பத்துல பிரிஞ்சிடுவோன்னு முடிவுக்கு வருவாங்க. நடுவுல நாங்க பூந்து பிரிச்சு விடுறது இல்ல நோக்கம், நாங்க சேர்த்துடணும். பாப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனையா சேர்த்துடணும். ஒரு மஹல்லால ரெண்டு பேர் பேசுறாரு இல்லையா, சேர்த்துடுறது. ஒரு ஊர்ல ரெண்டு பேர் பேசாம இருக்கிறாரா, சேர்த்துடுறது. எவ்வளவு கவலைப்படணும். சில ஊர்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பாப்பாவும் பிள்ளையும் பேசாம இருக்கிறான், உம்மாவும் பிள்ளையும் பேசாம இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு பேசாம இருக்க? தாய் தகப்பனோட பேசாம இருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு எங்களுக்கு? அவங்களோட அந்தஸ்து என்ன, அவங்களோட கண்ணியம் என்ன, அவங்கள எந்த இடத்துல வைக்கணும்? நாங்க சர்வசாதாரணமான ஒரு முஸ்லீமை பார்த்து சிரிக்கிறதுக்கே அல்லாஹ் நன்மையை தாரான். ஒரு உம்மாவை பார்த்தா ஹஜ் செஞ்ச நன்மை, பாப்பாவை பார்த்தா உம்மா செஞ்ச நன்மை. இஸ்லாம் அள்ளி அள்ளி தருது. இவங்களோட பேசாம இருக்கிறோம், நாங்க சிந்திக்கிறோம். நான் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, நான் குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறானா இல்லையா, நாங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லீம்கள் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க தள்ளி விட்டு போயிட்டு கொண்டே இருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, நீண்ட ஹதீஸ், லா தஹாஸது வலா தநாஜசு வலா தபாஹது வலா ததாபரு பைஹதுக்கும் வலா பையா كونوا عباد الله يا اخوانا المسلم اخو المسلم لا يظلم ولا يحسر ولا يخذل التقوى ها هنا التقوى ها هنا التقوى ها هنا بحسب به من الشر يحذر اخاه المسلم كل مسلم على المسلم حرام من ماله ودمه وعرضه فليا حديث مسلم لا يعني اوتر قطر قرام قلبا உங்களோட இருந்திருப்பாரு, உங்களோட படிச்சிருப்பாரு, உங்களோட இருந்து ஒத்தர், உங்களோட பிறந்த ஒத்தர், ஒரு வீட்டுல வளர்ந்த ஒத்தர், உங்களே அவங்க நல்ல பைத்தாரா பொறாம கொண்டு அவரை கீழ்த்தாழ்த்துற முயற்சிக்கு பலவானன். நீங்க ஒத்தருக்கு ஒத்தர் குரோதத்தை வச்சு வாழவான, உள்ளத்துல கோபம் மூஞ்ச பாக்குறது இல்ல. ஒரு ஊர்ல வாழ்றோம், ஒரு மஹல்லல வாழ்றோம், ஒத்தருக்கு ஒத்தர் மூஞ்ச பாக்குறது இல்ல. என்ன இஸ்லாம், என்ன ஒரு முஸ்லீம் நாங்க, இவ்வளவு சிறந்த ஒரு மாற்றத்தில் இருக்கிறோம், இவ்வளவு சிறந்த ஒரு குர்ஆன் வழிகாட்டியாக வச்சு கொண்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டுல வாழ்ந்து கொண்டு ஒத்தருக்கு ஒத்தர் கோபம் உள்ளத்துல கோபத்தை வச்சுக்கொள்ள வானம், குரோதத்தை வச்சுக்கொள்ள வானம், இண்டியோட விட்டுடுங்க. போல சுதாபரு நல்ல காரியங்கள் அந்த விஷயத்துல இருந்து புறமுது காட்டியோட வாழும். போல வைவ அதுக்கு மேல வைவஹ ஒத்தரத்தை வந்து தொழில் அழகான முறையில் படிச்சுட்டு திருப்பி அவருக்கு எதிராகவே அவரை மலிவாக தொழில் செய்ய வானம். ஒத்தர்கிட்ட அவருடைய பொருளை, அந்த பொருளுடைய மதிப்பை குறைக்கிறதுக்காக வேண்டி ஏல வியாபாரம் செய்ய வானம். இஸ்லாம் காட்டித்தருது, கூணு ஐபாதுல்லாஹி வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நீங்க எல்லாரும் சகோதரத்தை பேணிக்கோங்க. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் அற்பமாக கருத மாட்டாரு, கேவலப்படுத்த மாட்டாரு, பொய்ப்பிக்க மாட்டாரு, அவருடைய மானத்தை போக்க மாட்டாரு. இப்ப நாங்க சிந்திக்கணும், நபி அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, ஒரு முஸ்லீம் அணைந்து கொண்டு நான் எப்படி இருக்கேன். இன்றைக்கு எத்தனை முஸ்லீம்களை அற்பமாக கருதி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு முடிவெடுத்துட்டோம்னு சொன்னா, இந்த முஸ்லீம் ஆட்டல நான் போறல்ல, அயர் போறல்ல, அவரை விட காஃபி நல்லம், இவர்த கடையில நான் சாமான் வாங்குறது இல்ல, இவரை விட அந்த காஃபி நல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அற்பமாக்கிட்டு ஒரு காஃபில உயர்த்தி போடுறோம். எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா, ஒரு முஸ்லீம் பொறுமதி தெரியுமா? ஒரு முஸ்லீம் ஒரு கல்ல சோரமாக்கி போட்டாரு, நண்பை பார்த்து சிரிக்கிறாரு, நண்பை எல்லாத்துக்கும் நண்பை, போதாத்துக்கு ஒரு நன்மைக்கு பத்து நண்பை. ஒரு காஃபி அதான் சொல்றான், والذين كفروا واعمالهم كسراب بقيعة يحسبه الظمآن ماء. அல்லாஹ் நிராகரிச்சுட்டு நல்லாமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே, நல்லாமல் தான தர்மங்கள், சதகாக்கள், குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறது, தாய் தகப்பன் உபகாரம் செய்யறது, இப்படி நல்லா வாழ்றாங்க. ஆனா அல்லாஹ் நிராகரிச்சு காபிரா இருக்கிறாரு. இப்ப அவர் அந்த நன்மை எல்லாம் எப்படி தெரியுமா? கியாமத் நாள்ல வந்தா காணல் நீரை போல, காணல் நீரை போலதான் பெற்றுக் கொள்வாரு. எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு பாலைவனத்துல தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய நேரத்துல தண்ணி இருக்கிற மாய் இருக்கும். இவர் கஷ்டப்பட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா அன்னைக்கு தண்ணி இருக்காது. அங்கனைக்கு இருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி. இப்ப அங்கனை போயிட்டு பார்த்தா அங்கனைக்கு தண்ணி இருக்காது. இதே போலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நிராகரிச்சுட்டு நல்ல அமல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே, இவங்க அமல்கள் கியாமத் நாள்ல வந்து பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கும், பெற்றுக் கொள்ள மாட்டாங்க. ஆனா ஒரு முஸ்லீம் சிரிச்சா நன்மை, கல்லெடுத்து போட்டா நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை, யாரும் சும்மா கருதவா. அதே ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, முஸ்லிம் ஒரு மனிதனுக்கு கெடுதிக்கு எது போதும், கெடுதிக்கு அவருக்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய கெடுதிக்கு எது போதும் சொன்னால், ஒரு முஸ்லிமா அற்பமா கருதுறது மட்டும் போதும், வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல. அவர் அடிக்கணும், அவரை கொல்லணும், இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் தேவையில்ல. ஒரு முஸ்லிம அற்பமாக கருதுனது போதும் தான். அதோட சொன்னாங்க, குல் முஸ்லிம் அல் முஸ்லிம் ஹராம், ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம். எந்த விஷயத்துல ஹராம்? மின் மாலிஹி வ தம்ஹி வ இர்தஹி, அவருடைய பொருளுடைய விஷயத்துல, அவருடைய மானத்துடைய விஷயத்துல, அவருடைய ரத்தத்தை ஓட்டுற விஷயத்துல ஒரு முஸ்லிம் அல் முஸ்லிமுக்கு ஹராம். ஒரு முஸ்லிமுடைய சொத்து இன்னொரு முஸ்லிம் பாதுகாக்கணும், ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் இன்னொரு முஸ்லிம் பாதுகாக்கணும், ஒரு முஸ்லிமுடைய மானம் அது இன்னொரு முஸ்லிம் பாதுகாக்கணும். யாரும் மான பங்கப்படுத்தாது. எனவே இப்படி நாங்க வாழணும் இந்த ஆயத் கட்டுதல். அடுத்தது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌமி அஸா யகூனு கைரன் மின்ஹும், விசுவாசம் கொண்ட நீங்க ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டம் பரிகாசம் செய்ய வாடும், ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பம் பரிகாசம் செய்ய வாடும். ஒரு குடும்பத்துல யாராவது ஏதாவது ஒரு இருப்பாரு, அல்லது அந்த குடும்பத்துல ஒரு ரெண்டு மூணு பேருக்கு காது கேட்கறது இல்லையோ, கண் விளங்குறது இல்லையோ, ஏதாவது ஒரு குறை இருக்கும். இப்ப முழு குடும்பத்துக்கும் பேர் வச்சாச்சு, அந்த நொண்டி குடும்பம், அந்த குருடு குடும்பம், அந்த செவிடு குடும்பம்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்க. யாரும் பேர் வச்சிருவார். குர்ஆன் சொல்லுது, எந்த குடும்பத்தையும் யாரும் பரிகாசமா அழைக்கவானும், அவங்க சில குறைகள் இருக்கும், ஆனா அவங்களும் மனிதர்கள், முஸ்லீம்கள், அவங்கள உள்ளம் அதை உடைக்கிறது காபாவை உடைக்கிறதுக்கு சமம். யார் உள்ளத்தை உடைக்கிறாது, எந்த குடும்பத்தையும் பரிகாசம் செய்யறாது. மிச்சம் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, எங்கட நாட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்கட நம்பி வரக்கூடியவங்க, நான் ஒரு முஸ்லீமாக, நான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக போனேன்னு சொன்னா அடுத்த முஸ்லிம் என்ன வரவேற்பார் என்று சொல்லி நம்பி வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். எங்களை நம்பி வராங்க, அவங்களோட குடுக்கல் வாங்கல் செய்யறதில்லை, அவங்களோட குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது கொடுக்கறது ஒன்றும் இல்லை, இப்படி எல்லா விஷயத்திலும் அந்த குடும்பத்தை ஒதுக்கி போடுறே. இப்ப அவங்க எங்க போவாங்க, இப்ப அவங்க எங்க போவாங்க, கடைசி நிலைமை எங்கிருந்து வந்தாங்களோ அங்க போயிட்டுவாங்க. காரணம் யார் இருக்கு? முஸ்லீம்கள் தாங்கதான். அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கடா, பலச விட்டுடுங்க. 90 வருஷம், 99 வருஷம், ஏன் 100 வருஷம் இருந்தாலும் அவர் கடைசியா இஸ்லாத்துக்கு வந்துட்டா அல்லாவே எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுடுறான். இப்ப நாங்க யாரு? அல்லாவே எல்லாம் பாவத்தையும் மன்னிச்சு விட்டுடுறான். நாங்க யாரு? அவர் காசுதானே, இஸ்லாத்துக்கு வந்தவர் தானே, அவர் எப்படி கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன், அவர் எப்படி பங்கனுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி ஒதுக்கி 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 இன்றைக்கு எந்த மார்க்கத்தில் வந்தாங்களோ திரும்பி பேசிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடியன் இஸ்லாத்துக்கு வந்து ஓதிக்கொண்டிருந்தார், குர்ஆனை பாடமாக்கி கொண்டிருந்தார், தன்னை கவனிக்க ஆள் இல்லைன்னு சொல்லி திருப்பியும் மதத்துக்கு மாறி போயிட்டார். அப்ப நாங்க யோசிக்கணும், எந்த அளவுக்கு நாங்க அவங்கள இன்றைக்கு கேவலமாய் கொண்டிருக்கோம். அந்த கொத்தர் வந்து அவர் என்னோட பேசிட்டு மிச்ச நேரத்துக்கு புறவு கேட்கிறாரு, சிங்கனம் ஒரு 100 ரூபா தாங்க, கேக்கே வெக்கமாக்கி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தேன். அவர் சிங்கனத்தால பேசுற, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த நான் இன்றைக்கு எனக்கு தொழில் தாரத்துக்கு பயப்படுறாங்க. நான் உடச்சி தின்னணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு தொழில் தாரத்துக்கு பயப்படுறாங்க, என்ன குடும்பத்துல சேர்க்கறதுக்கு பயப்படுறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து என்னை ஒதுக்கி இப்ப நடுரோட்டில் நான் நிக்கிறேன், நான் எங்க போறேன். அல்லாஹ் நம்பி வந்த சுத்தின் தான் இன்னும் இருக்கிறன்னு அவர் வாயில சொல்றார். இன்னைக்கு அவருடைய ஈமான் எங்க இருக்கு, எங்கட ஈமான் எங்க இருக்கு? கட்டாயம் நாங்க எடுக்கக்கூடிய விஷயம்தான், இந்த குடும்பத்தையும் பரிகாசமாக எடுக்கப்படாது. அதிலே முக்கியமாக இஸ்லாத்துக்கு வந்த குடும்பங்களை, அந்த மனிதர்களை நாங்க ஒரு நாளும் என்ன செய்யப்படாது, ஓரம் தள்ளி அவங்களை கட்டி கழிச்சு அவங்களை மதிப்பு குறைச்சு பார்க்கப்படாது. எங்களுக்கு யாருக்கும் சொல்லா எங்கட அந்தஸ்து அல்லாட்ட பிடிக்கு. நாங்க 50-60 வருஷம் வாழ்ந்தாலும், நாங்க முஸ்லிமா இருந்தாலும், நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், அல்லாத மன்னிச்சிருப்பானோ மன்னிக்காது அது வேற விஷயம். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அல்லா எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுட்டான். இப்ப அவரது அந்தஸ்து எந்த நிலைமையிலே கல்ல நாங்க சிந்திக்கணும். அடுத்தது குர்ஆன் சொல்லுது, போல அசல் மிசுவான் புசக்கும், நீங்க ஒருத்தர் புத்தர் குத்தி காட்டுவாங்க, யாரும் யாரும் குத்தி காட்டவானம். அவர் ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாரு, இன்றைக்கு திரும்பி நல்லா இருக்கிறாரு, இன்றைக்கு ஜுப்பா போட்டு இருக்கிறாரு, இன்றைக்கு தொப்பி போட்டு இருக்கிறாரு, இந்த கையெல்லாம் தொழுக வராரு, டைமுக்கு தொலை வந்து கொண்டிருக்கிறாரு, குத்தி காட்டவானம். அவர் எங்களோட சேர்லான்னு சொல்லி ஒரு சபைக்கு வரக்கூடிய நேரத்துல கண்ணால சைக்கிளை காட்டுறது, அப்படி அவர் வாரன் பேச நிப்பாட்டுறது, இது ஒன்றும் செய்யவானம், குத்தி காட்டவானம். அல்லாஹ் சொல்றான், வைலுல்லி குல்லி ஹுமஸா தில்லுமஸா, குத்தி காட்டுறவங்களுக்கு குத்தி காட்டுற நோய் இருக்குது, அவங்களுக்கு வயல் என்ற நரகம் அல்லது வயல் என்ற கேடு, இது ரெண்டுல ஒன்றுதான் கிடையாது. எனவே யாரை குத்தி காட்டுவானும், அடுத்தது யாரை பட்ட பேர் சொல்லி கூப்பிடவாரு, புள்ளி ஒன்று பிறந்தா அதுலமாருக்கு பெரிய கஷ்டம், பேர் தேடி வாரு எப்படி தேடி வருவாங்கன்னு சொன்னா அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு தேடி 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 ஒரு நல்ல பேர் ஒரு மாய வச்சிருவாரு, வச்சுட்டு புள்ள வளர்ந்து வரக்கூடே புள்ளைக்கு ஒவ்வொரு பேர் முசல் குட்டி மாறிக்கு மான் குட்டி மாறிக்கின்னு புள்ளைய நாங்களே கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த புள்ள வளர்ந்து வளர்ந்து இப்ப தோட்டத்துல அதே பேர் முசல் தான் கூப்பிடுவாங்க. அப்படி அந்த பட்ட பேர் வந்து 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 எவ்வளவு நல்ல பேர் வச்சாலும் இப்ப பட்ட பேர் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இதுல இருந்து எந்த முஸ்லீமும் நாங்க பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறத விட்டுடணும். விசுவாசம் கொண்ட நீங்க அதிகமான எண்ணங்களை விட்டும் தவிர்த்துக்கோங்க. சில எண்ணங்கள் இருக்கிறதே பாவம், அதை நினைக்கிறதே பாவம். அவர் பாவத்தான ஒரு இடத்தை கடந்து போறாரு, வேறொரு தேவைக்கு தான் போறாரு, நாங்க ஏதோ ஒன்று நினைச்சிடுவோம், அது பாவம் தான். சில எண்ணங்களை நாங்க உள்ளத்துல எடுக்கிறதே பாவம். நபி அவங்க சொன்னாங்க, முக்மீன்களை கொண்டு நல்லதான் நீங்க எண்ணுங்க, நல்லதை மட்டும் நினைங்க. அவர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறத கண்டாலும் நல்லதாக நினைங்க, கெட்ட எண்ணம் வச்சு பரவாயில்ல, கெட்ட எண்ணம் பெற்று உள்ளத்தை பழக்கிற வாரம் அது பெரிய ஒரு நோயாக போய்விடும். அடுத்ததா குர்ஆனுக்கு தரதான், வலா தஜஸ்ஸு, நீங்க யாரோட குறையும் பார்க்க வாரம். இப்ப இந்த தஜஸ்ஸு என்ற வார்த்தையில புகாரி அந்த கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, வலா தஹஸ்ஸு சொல்லு. அந்த ஹதீஸ்ல வருது வலா தஹஸ்ஸு, அதாவது தஜஸ்ஸு என்ற வார்த்தை அரபுல பாவிக்கிறது பரவலான இடத்துல திறந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறைய தேடி தேடி பார்க்கிறது. ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, அதாவது 4 செவத்துக்குள்ளுக்கு நடக்கிறத நாங்க எட்டி பார்க்கிறதோ ஒளிஞ்சு பார்க்கிறதோ இது ரெண்டுமே செய்ய வாரம். ஆனா ஒன்றை மட்டும் இஸ்லாம் அனுமதிக்கிறது, தஃபக்குத் என்று சொல்றது, அதுக்கும் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அது என்ன சொன்னா, ஒரு தகப்பன் அவருடைய பிள்ளைய பார்க்கிறார், ஏன்னா புள்ள கெட்டு பேசப்படாது, அவர்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் உருவாக்கணுமோ கொண்டாடணுமோ அதை தேடுறது, அது நல்ல பழக்கம். ஆனா அது அவர்கிட்ட பிள்ளைங்க மட்டும் அவர் செய்யும், அவரோட அவர்கிட்ட புள்ளியோட விளையாடுற அடுத்த பிள்ளைக்கு அவருக்கு பார்க்கலாது. இஸ்லாம் சொல்லுது, தஃபக்கு தேடும், ஒரு வாப்பா தந்த பிள்ளைய பார்க்கறது, ஒரு ஆசிரியர் அவருடைய மாணவனை பார்க்கறது, இது ஏழும். இதை தவிர வேற யாருமே யாரையும் குறைய பார்க்கிறாரு. இது இஸ்லாம் படுக்குது, குர்ஆன் படுக்குது. அடுத்தது வலா யஹ்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்க ஒத்தர் ஒத்தர் யாரும் நீங்க என்ன செய்தவானம், யாருட குறையும் கழுவிடவானம், புறம் பேசவானம், முன்னுக்கு ஒருமாயும் பின்னுக்கு ஒருமாயும் நடந்து கொள்ளவானம், யாருட குறத்தையும் யாரும் பேசவானம். நேரம் பேசிட்டு கடைசி ஒரு சம்பவம் சொல்றேன். ஹஜ்ரத் மாயிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையை அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்திட்டான். இப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சிட்டேன், எனக்கு என்ன ஹஜ்ஜ நிறைவேறணுமோ நிறைவேற்றிடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க தொட்டு இருப்பீங்க, நீங்க முத்தமிட்டு இருப்பீங்க, போங்க போங்க விரட்டி விட்டாங்க. இல்ல நான் விபச்சாரம் தான் செஞ்சேன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லி தன் ஹஜ்ஜ கேட்டு பெற்றுக் கொண்ட ஒரு சிறப்பான மனிதன் தான் ஹஜ்ரத் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, இவரை கல்லடிச்சு கொள்ளுங்க, இவரை கல்லடிச்சு கொள்றாங்க. இப்ப ரெண்டு சஹாபி பேசிக்கொள்றாங்க, இவருக்கு தேவையில்லாத வேலை, நபி அவங்க தான் போ சொல்லிட்டாங்களே, திருப்பியும் திருப்பியும் நான் விபச்சாரம் செஞ்சேன், நான் விபச்சாரம் செஞ்சேன் கேட்டு இன்றைக்கு நாய் கல்லால் அடிக்கிறமா அடிச்சு கொல்லப்பட்டாரே என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நபி அவங்க உடனே சொன்னாங்க, அந்த செத்த கழுதையுடைய இறச்ச தினுங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும் கேட்டாங்க, யார் சொல்றா, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும், செத்த அந்த பிராணியுடைய இறைச்சி தின்றது ஹராம், நீங்க அந்த செத்த கழுதையுடைய இறைச்சி தின்ன சொல்றீங்களே, யார் சொல்றா. நபி அவங்க சொன்னாங்க, இப்ப நீங்க செஞ்ச வேலை இருக்குது, அதையும் விட மோசமான வேலை என்று சுட்டி காட்டதான் நான் சொன்னேன். இப்ப நீங்க ஹஸரத் மாயிஸ் ரலியல்லாஹு பத்தி பேசுறீங்களே, அந்த வார்த்தை அந்த செத்த கழுதையை விட அந்த இறைச்சி தின்றதை விட கேவலமான வார்த்தை. நான் பார்க்கிறேன் சொர்க்கத்துடைய ஆறுல நீந்து கொண்டிருக்கிறாங்க, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்க அவங்கள பத்தி இப்படி கருத்தீங்க. கண்ணியமானே, யார பத்தி மின்னலுக்கு பேசுறாரு, எந்த புறமும் பேசுறாரு. ஒருத்தர நபி அவங்க போயிட்டு கொண்டிருக்கிறாங்க, சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு ஒரு பிரயாணம் போறாங்க, ஒரு கெட்ட வாட வருது, பொறுத்து கொள்ளேலா, சகிச்சு கொள்ளேலா. இப்ப கேட்கிறாங்க சஹாபாக்கள், யார சொல்லலாம், இது என்ன நாசம். நபி அவங்க விளக்கப்படுத்துறாங்க, மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் பேசிக் கொள்றாங்களே, அவங்கள வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நாசம் தான் ஒன்று சேர்ந்து இப்படி வருதுன்னு சொல்லி நபி அவங்க விளக்கப்படுத்துறாங்க. ஆக கண்ணியமானே, யார பத்தியும் எங்களுக்கு புறம் பேசினாது. எனவே இந்த 9 அக்லாக்குகள் இதை இந்த சூடா எங்களுக்கு தருது, குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சுருக்கமான அக்லாக்குகள் எங்களுக்கு. எனவே இந்த குர்ஆன் விளங்கி அதை படிச்சு அழகான முறையில ஒரு முஸ்லீமாக வாழ நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அடுத்ததாக கடைசியாக சொல்லிக் கொள்றேன், விடுமுறை காலத்தில் இருக்கிறோம், விடுமுறை காலத்தில் இருக்கிறோம், நாட்டு நிலைமைகளும் கொஞ்சம் மோசமான நிலைமைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். இப்ப நாங்க எங்களால எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்துடப்படாதுன்ற நிலைமையை சிந்திச்சு வாழணும். அடுத்தது மீலாது நபி வருது, பிறந்த நாள் வருது. எனவே அதையும் நாங்க அழகான முறையில எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம விழாக்கள் செய்யக்கூடியவங்க அழகான முறையில கவனமா செஞ்சு கொள்ளுமாறு தாழ்மையாக வேண்டிக் கொள்றேன். எனவே இந்த அஹ்லாக்களை தன்னிடத்துல கொண்டாந்து ஒரு ஆவண பூர்த்தியாக அமல் செய்யக்கூடிய சாத்தியத்தை ரபுலிசன் அல்லா எங்களுக்கு தந்தது புரிவானாக. நான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நான் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஒரு முஸ்லீம் தான் எப்படி வாழணும்னு நீ சொல்லியிருக்கிறியோ அந்த அஹ்லாக்களை தன்மைகளை எடுத்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துருயா அல்லாஹ். யா அல்லாஹ், நாட்டு நிலைமைகளை சீராக்கி தந்துருவாயா அல்லாஹ். முஸ்லீம்களுடைய எல்லாம் அமல்களையும் அழகான முறையில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீதான் உருவாக்கி தரணும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.